ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு அவத்தை இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
நீ அடுத்த பாடலே அந்த கரணங்களுக்கு அப்புறம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இவற்றினுடைய தொழிற்பாடுகளை சொல்கின்றார். அப்படியே தோற்ற முறையில வருகின்றார். வித்யா தத்துவங்கள், அதுக்கப்புறம் ஆன்ம தத்துவங்கள்ல பிரகிருதி, புத்தி, அகங்காரம், மனம், சித்தம், அப்புறம் அப்படியே சூக்குமத்திலிருந்து அப்படியே தூளத்துக்கு வருகின்றார். ஞானேந்திரிய கண்மேந்திரியங்கள் சொன்ன முறை செவி துவக்கு நோக்கு நாக்கு துண்டம் இவை ஐந்திற்கும் தொகுவிடயமாக மன்னிய சத்த பரிச ரூபரசகந்தம் மறுவியிடும் இவை அடைவே வாக்கு பாதம் பின்னர் வரும் பாணி மிகு பாயுவினோடு உபத்தம் பேசலுறும் ஐந்திற்கும் பிறங்கொழிகொள் வசனம் உன்னறிய கமனதான விசர்க்கானந்தம் உற்றதொழில் பெற்றிடுவது உண்மையாமே. சொன்ன முறை முன்னே சொன்ன அந்த முறையில், முன்னே சொன்னபடி எப்போ தத்துவங்களின் தோற்றத்தை சொல்லியிருக்கார் இல்லையா, தத்துவங்கள் எப்படி தோன்றுகின்றன முன்னாடியே சொல்லியாச்சு. அந்த முறைப்படி ஞானேந்திரியங்களை எப்படி சொல்ல வேண்டும், செவி தொடங்கி சொல்ல வேண்டும். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்கின்ற வழக்கம் உண்டு. ஆனால் ஒரு தோற்ற முறைப்படி தொழிற்பாடு முறைப்படி அப்படி சொல்லணும்னா செவி தொடங்கிதான் சொல்ல வேண்டும். செவி, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்க ஆசிரியர், தமிழ் சொல்லுலையும் சொல்வார், வடமொழி சொல்லியும் சொல்வார், ரெண்டும் கலந்து சொல்வார். செவி ரெண்டாவது துவக்குன்னு சொல்றாங்க. துவக்குன்னா நமக்கு புரியல. துவக்குன்னா என்ன, மெய், மெய்னு சொல்றோம் இல்லையா, பொதுவா மெய்னு உடம்ப சொல்லுவோம். ஆனா ஞானேந்திரியங்கள்ல மெய்னு சொல்லப்படுவது தோல். ஏன்னா அதுதான் தோல் தானே பரிசத்தை அறிகின்றது. ஆக ஞானேந்திரியங்களில் தோலைத்தான் மெய் என்று சொல்கிறார்கள். அதைத்தான் துவக்கு என்று வடமொழியிலே சொல்வார்கள். ஆக செவி, அதுக்கப்புறம் மெய், மெய்யாகிய துவக்கு, அப்புறம் நோக்கு. நோக்கு என்பது என்ன, கண், கண். அப்புறம் நாக்கு, அது வாய். துண்டம் என்பது மூக்கு. செவி, மெய், கண், வாய், மூக்கு என்று சொல்வதுதான் வரிசை, ஞானேந்திரியம் வரிசை. இது எதெல்லாம் அறியும் அப்படின்னு சொன்னா, மன்னிய சத்த பரிச ரூபரச கந்தம் இவை ஐந்திற்கும் தொகு விடயமாக, இவை ஐந்திற்கும் நெருங்கிய விடயங்களாக எவை விளங்குகின்றன. மன்னிய சத்த பரிச ரூபரச கந்தம் இவை அடைவே மறுவிடும். அடைவேன்னா முறையே, ஆங்கிலத்தில் சொல்லும்போது ரெஸ்பெக்டிவ்லி சொல்றோம் இல்லையா. முதல்ல என்ன பொரிய சொல்லியிருக்கு, முதல்ல என்ன புலனை சொல்லியிருக்கு, முதல்ல சொன்ன புலனை முதல்ல சொன்ன பொறி கூட பொருத்திக்கணும். முதல்ல செவி பொறி சொல்லியிருக்கு, விடயத்துல முதல்ல சத்தம் சொல்லியிருக்கு. அப்ப செவிக்கு விடயமாவது சத்தம். சத்தத்தை அறியணும்னா செவி மூலமாக தான் அறியணும். அப்புறம் பரிசம், இது மெய்யின் மூலமாக தோளின் மூலமாக பரிசத்தை அறியலாம். ஸ்பரிசம் மென்மையானது, வன்மையானது, சுரசுரப்பானது, வளவளப்பானது என்ற அந்த பரிசத்தை அறிவது மெய்யின் மூலமாக. மெய்யுக்கு பரிசம் விடயம். பரிசத்தை தான் தமிழ்ல ஊரு என்று சொல்வார்கள். ரூபம், ரூபம்னா என்ன, அந்த உருவம், ரூபம் அது தமிழ்ல உருவம்னு சொல்றோம். அது கண்ணுக்கு விடயம், கண்ணினால் உருவத்தை அறிகிறோம். அப்புறம் வாய், வாய்க்கு என்ன விடயம், ரசம். ரசம் என்றால் சுவை, ரசம்னா சுவை. ஆக அந்த சாதத்துல ஊத்தி சாப்பிடுற ஒரு திரவ உணவுக்கு ரசம்னே பேர் வச்சிருக்கிறோம் இல்லையா, அதனுடைய சுவை பலராலும் பாராட்டப்பட்டிருக்க வேண்டும். அதனால தானே அதுக்கு ரசம்னு பேர் வைத்தார்கள். இன்னும் ஒரு இனிப்பு பதார்த்தத்துக்கு அதிரசம்னு பேர் வச்சிருக்கோம். அதிரசம் மிகுந்த சுவை இல்லைங்களா, அதினா அந்த மிகுந்த மிகுந்த சுவையா இருப்பதனால அப்படி வச்சார்கள். ஆக ரசம் என்று சொன்னால் சுவை. அது அந்த ரசம் எதுக்கு விடயம், நாக்குக்கு விடயம். அதுக்கப்புறம் துண்டம் என்றால் மூக்கு, துண்டம் என்றால் மூக்கு. மூக்குக்கு எது விடயம், கந்தம். கந்தம் என்றால் மனம். மூக்குக்கு விடயமாக இருப்பது மனம். கந்தம் என்பது மனம். நறுமணத்தை சுகந்தம் என்று சொல்வார்கள், சுகந்தம் இல்லைங்களா. ஆகவே ஐந்து பொறிகளுக்கும் இவை ஐந்தும் விடயங்கள், முறையாக பொருந்திவிடும், அடைவே பொருந்திவிடும். ஞானேந்திரியங்களும் அவற்றுக்கான விடயங்களும் சொல்லப்பட்டன. அடுத்து கண்மேந்திரியங்கள். அப்ப கண்மேந்திரியங்கள் எவை, வாக்கு பாதம் பின்னர் வரு பாணி மிகு பாயுவினோடு உபத்தம். வாக்கு பாதம் பாணி பாஜுரு உபத்தம், இந்த ஐந்தும் கண்மேந்திரியங்கள். இதுல வாக்கு என்பது கண்மேந்திரியம். கண்மேந்திரியம்னா ஞானேந்திரியம்னா அதை அறிவுக்கு உதவக்கூடிய கருவிகள் ஞானேந்திரியங்கள். செயல்பாட்டுக்கு உதவக்கூடிய கருவிகள் கண்மேந்திரியங்கள். சரி, வாக்குங்கிற கண்மேந்திரியம் இது என்ன செயலுக்கு உதவுது அப்படின்னா பேசுதலுக்கு உதவுகிறது. வாக்கினுடைய செயல் பேசுதல். ஆனா உலக நடைமுறையில என்ன சொல்லுவோம், பேச்சுதான் இருக்கு செயல்ல ஒண்ணும் காணும் அப்படிமோ இல்லையா. அது ஒரு நோக்கில சொல்லுவது, இந்த செயலை செய்வேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு அந்த அளவோட விட்டுட்டாருன்னா அப்ப சொல்லுவோம் பேச்சுதான் இருக்கு செயல இல்லம்போ இல்லையா. அது அந்த மாதிரி இடங்களுக்கு தான் அது பொருந்தும். மற்றபடி பேசுதலும் ஒரு செயல் தானே இல்லையா. இங்கே ஐயாலாம் அழைத்திருக்கின்றார் என்றால் அந்த பேசுதலாகிய செயலை செய்வதற்கு தான். இன்னும் பள்ளி கல்லூரிகளில் எல்லாம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அவருடைய முக்கியமான பணி என்ன இல்லையா, விடைத்தாள் திருத்துவார்கள் நோட்டெல்லாம் திருத்துவார்கள். ஆனா முதன்மையான பணி என்ன, பேசுதல், வகுப்பு எடுத்தல், பேசுதல். அப்ப பேசுதலும் ஒரு தொழில் தான். ஒருத்தர்கிட்ட போய் இந்த காரியத்தை தெரிவிச்சிருங்க அல்லது போன்ல இதை சொல்லிருங்கிறோம், அதெல்லாம் எல்லாமே செயல்பாடு தானே இல்லைங்களா. இன்னும் வெளிநாட்டுவரோடு பேசி தொடர்பு கொண்டு அதையே வேலையாக இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களும் இருக்கின்றன. ஆகையினாலே பேசுதலும் ஒரு தொழில் தான். அந்த தொழிலை செய்யக்கூடிய கண்மேந்திரியம் செயற்கருவி அதுதான் வாக்கு என்பது. சுவையை அறியக்கூடிய கருவி வாய், பேசுதலுக்குரியதும் வாய். ஆனா ரெண்டு வாயும் வேறு வேறு கருவிகள். ஏன்னா தத்துவ வேறு வேறு தத்துவங்களாக அவை குறிப்பிடப்பட்டுள்ளன. ஞானேந்திரியங்கள்ல ஒரு வாய் வருது, கண்மேந்திரியங்கள்ல ஒரு வாய் வருது. ஞானேந்திரியங்கள்ல வர்ற வாய் வந்து அது அதுதான் நாக்குன்னு குறிப்பிட்டார். கண்மேந்திரியத்துல வர்ற வாய வாக்குன்னு குறிப்பிடுறார். ரெண்டும் வேறு வேறு கருவிகள். வாய் என்ற ஒரே உறுப்புக்குள்ள சுவையை அறியக்கூடிய அந்த ஞானேந்திரியமும் இருக்குது, பேசுதலை செய்யக்கூடிய கண்மேந்திரியமும் இருக்குது. ஆக இந்திரியம் வேறு உறுப்பு வேறு. கண்ணுங்கிற இந்திரியத்தை பத்தி நம்ம படிச்சோம், அது உருவத்தை காணும்னு படிச்சோம். ஆனா கண் என்ற உறுப்பு வேறு, கண்ணுங்கிற இந்திரியம் வேறு. ஆனா கண்ணுங்கிற உறுப்பில் தான் அந்த கண்ணுங்கிற இந்திரியம் இருக்கிறது. காது நல்லா இருக்குது ஆனா கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, காதுங்கிற உறுப்பு அது நல்லா இருக்கலாம் ஆனா அதுல காதுங்கிற இந்திரியம் அந்த பொறி இருக்கின்றதே அது பழுதுபட்டுள்ளது. இதன் மூலம் இந்திரியம் வேறு உறுப்பு வேறுன்னு தெரிந்து கொள்ளலாம். பெயர் ஒன்றுதான், காதுங்கிற உறுப்புக்கும் காதுன்னு பேரு, காதுங்கிற இந்திரியத்துக்கும் காதுன்னு பேரு. ஆனாலும் உறுப்பு வேறு இந்திரியம் வேறு என்று மாபாடியத்திலே விரிவாக இதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே வாக்கு பேசுதலை செய்கிறது, பாதம் நடத்தலை செய்கிறது. போக்குவரவுக்கு உரியது பாதம், பாதம் நடத்தல். அதைத்தான் என்ன சொன்னாங்க, பேசுதல தான் வசனம்னு சொன்னாங்க. வசனம் பேசுலரும் ஐந்து இருக்கும், சொல்லப்படுகின்ற இந்த ஐந்து கண்மேந்திரியங்களுக்கும் விடயங்கள் பிறங்கோழிகள் இதுக்கு உள்ள விடயங்கள் எனது வசனம் சொல்லியிருக்காரு இல்லையா. முதல்ல வசனம் என்பது அது பேச்சு, அது வாக்கின் தொழில் வசனம் பேச்சு. பாதத்தின் தொழில் உன்னறிய கமனம் என்று சொல்கின்றார் இல்லையா. உன்னறிய கமனம் நினைத்தற்கரிய நடத்தல், நடத்தல் நடத்தல் என்பதுதான். நடத்தல நினைத்திற்கறியன்னு சொல்லியிருக்காங்க, என்னன்னு சிந்திக்கணும். அறிய உன்னறிய எல்லாத்துக்குமே உன்னறியன்னு போட்டாங்க, கமன தான விசர்க்கானதான் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஆக கமனம் என்று சொன்னால் நடத்தல். ஆக வசனம்னா பேசுதல், கமனம் என்றால் நடத்தல். அதான் அம்மையினுடைய நடையை சொல்லும் போது அது மென்மையான நடை, மென்மை மென்மையான நடை, மெதுவான நடை. மெதுவானத வந்து வடமொழியில் என்ன சொல்லுவாங்க, மந்தம்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதில் ரொம்ப மெதுவா ஸ்லோவா இருந்தா அதையும் மந்தம்னு சொல்லுவாங்க. ஆனா மெதுவாக என்ற ஒரு பொதுவான பொருள்ல தான் மந்தம் என்பது கையாளப்படுகின்றது. ஆக அம்மையின் நடை மெதுவான மென்மையான நடை என்பதே அம்மைக்குரிய அந்த ஆயிரம் திருநாமங்கள் சொல்கின்ற ஹரிதாஸ சாஸ்திரநாமத்திலே ஒரு திருநாமம் ஓம் மந்த கமனாயை நமக. மந்த கமனாயை, கவனம்னா நடத்தல், கமனாயினா நடப்பவள். எப்படி நடக்கிறான், மந்தமாக மென்மையாக நடக்கின்றார் அந்த நடை. ஏன்னா அது பெண்மைக்குரிய நடை இல்லையா. ஆகவே அது மென்மையான நடை என்பதை, மென்மையான நடையுடையவளுக்கு வணக்கம் அப்படின்னே ஒரு திருநாமம். எப்படிப்பட்ட மென்மையான நடை, ஞானசம்பந்த பெருமான் சொல்வார், மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் நடை உடை மலைமகள் இல்லைங்களா. அழகான இளமையான ஒரு பெண் யானை எப்படி மெதுவா நடக்குமோ அத மாதிரியும் ஒரு அண்ணம் எப்படி மெதுவாக நடக்குமோ அது மாதிரி நடைவுடைய மலைமகள் என்று ஞானசம்பந்த பெருமான் அருமையா சொல்வார். ஆகவே கமனம் என்றால் நடத்தல், தானம் கைகூறிய தொழில், தானம் கொடுத்தல், வாங்குதலும் கைகூறிய தொழில் தானே இல்லையா, ஆனாலும் கொடுத்தல் தான் சிறப்புங்கிறதுனால அதை முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. கொடுத்தல் எடுத்தல் ரெண்டுமே கைகூறிய தொழில் தான், இருந்தாலும் கொடுத்தல் தானம் சிறப்பானது, அதனால தானத்தை சொன்னாங்க. அப்புறம் உள்ள பாயு உபத்தம் இவை ரெண்டும் கழிவு நீக்கம் செய்யக்கூடிய கருவிகள், விசர்க்கம் ஆனந்தம் என்று அதற்குரிய தொழில்களை சொன்னார்கள். உற்ற தொழில் பெற்றிடுவது உண்மையாமே, இவ்வாறு கண்மேந்திரியங்கள் ஐந்தும் ஐந்து தொழில்களை செய்கின்றன. கண்மேந்திரியங்களில் உள்ள வாக்கானது பேசுதலை செய்கின்றது, பாதமானது நடத்தலை செய்கின்றது, கையானது அதுதான் பாணின்னாங்க. பாதம்னா காலு, கைய என்ன சொன்னாங்க பாணி, பாணினா கை. அதான் சூலாயுதத்தை திருக்கையிலே ஏந்திருக்கிறார் பெருமான், அதனால அவருக்கு சூலபாணின்னு பேர் இல்லையா. முருகப்பெருமான் தண்டாயுதத்தை ஏந்திருக்கின்றார், தண்டாயுத பாணி, பாணினா கை, கையிலே தண்டாயுதத்தை ஏந்திருப்பதனால தண்டாயுத பாணி. கையில எந்த ஆயுதம் இல்ல, நிராயுத பாணி, நிர் ஆயுதம், ஆயுதம் இல்ல, நிராயுத பாணி. ஆகவே பாணி என்றால் கை. கைக்கு என்ன தொழில், தானம் கொடுத்தல், கொடுத்தல் வாங்குதல். பாயு உபத்தம் வந்து கழிவு நீக்க கருவிகள் என்று இவ்வாறு கண்மேந்திரியங்கள் ஐந்துக்கும் தொழில்கள் சொல்லப்பட்டுள்ளன. அடுத்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியம், அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களின் தொழில், பஞ்சபூதங்களின் தொழிலுக்கு வருகின்றார். தன்மாத்திரைகள் உண்டு, பஞ்சபூதங்களுக்கு முன்னாடி தன்மாத்திரைகள் உண்டு அல்லவா, ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் அப்படித்தானே முப்பத்தாறு தத்துவங்கள் முடிகின்றன. இந்த பஞ்சபூதங்களின் தொழில அந்த தன்மாத்திரை தொழில அடக்கி கூறியிருக்கின்றார் ஆசிரியர். இப்ப பஞ்சபூதங்களின் தொழிலை பார்ப்போம். முந்திய ஐம்பூதங்கள் வானாதியாக முயங்கிய நற்செவி நாசி கண்ணா மெய் முறையால் இந்த வயை நின்று வரும் ஐம்புலனும் உயிர்தாம் எய்தும் வகை தம்மூருவின் இலங்கையிடும் புறத்து வந்தடைய இடங்கொடுக்கும் நிரந்தரமாய் வானம் வாயு மிக சலித்து எவையும் திரட்டும் தீ வெம்மை தந்து அவை சுட்டு ஒன்றுவிக்கும் நீர் குளிர்ந்து பதமே தரும் உரத்து தரிக்கும் உந்து தரணிதானே. முந்தைய ஐம்பூதங்கள், முன் சொல்லப்பட்ட ஐம்பூதங்கள், முன்னால ஐம்பூதங்களின் தோற்றத்தை சொல்லியிருக்கின்றார். ஆகவே முன் சொல்லப்பட்ட ஐம்பூதங்கள் வானாதியாக ஆகாயம் முதலாக விளங்கி, ஆமா தோற்ற முறையில ஆகாயம் தோன்றி அப்புறம் காற்று தோன்றுது, அதுக்கப்புறம் நெருப்பு, அதுக்கப்புறம் நீர், அப்புறம் நிலம், இதுதான் தோற்ற முறை. இப்படி ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் என்ற முறையிலே ஐம்பூதங்களும் தோன்றுகின்றன. இவை என்ன செய்கின்றன, அகத்தில் இருந்து கொண்டும் வேலை செய்கின்றன, புறத்தில் இருந்து கொண்டும் வேலை செய்கின்றன. நம்ம பஞ்சபூதங்கள்ல நமக்கு வெளியே இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தான் நினைவுக்கு வரும், ஆனா நம்ம உடலுக்குள்ளேயும் அவை இருக்கின்றன. என்ன உடலுக்குள்ள இருந்து இந்த பஞ்சபூதங்கள் என்ன செய்கின்றன, நுட்பமாக இருக்க நம்ம நிலம்னா அது எவ்வளவு பெருசு, ஆகாயம்னா எவ்வளவு பெருசு, அது எப்படி நம்ம உடலுக்குள்ள இருக்க முடியும் நினைப்போம், நுட்பமாக நம்ம உடலுக்குள்ள இருக்கின்றன. என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி கண்ணுங்கிற உறுப்பு வேறு கண்ணுங்கிற இந்திரியம் வேறு என்று நம்ம பார்த்தோமோ அத மாதிரிதான் நாம இப்ப இருக்கிறோமே, இந்த நிலம் வேறு, நிலம் என்ற தத்துவம் வேறு, நாம இந்த நிலம், நாம இருக்கிற நிலம், நாம அனுபவிக்கிற நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இவை இந்த பஞ்சபூதம், இவை புவன வடிவான பஞ்சபூதங்கள், புவன வடிவான பஞ்சபூதங்கள், அதாவது உலக வடிவான, புவனனா உலகம், புவன வடிவான பஞ்சபூதங்கள் வேறு, தத்துவ வடிவான பஞ்சபூதங்கள் வேறு. ஏன் இப்படி அது வேறு இது வேறுன்னு சொல்லி இப்படி நிறைய சொல்றாங்க சித்தாந்தர், அதனால தொடர்பு உண்டு, அதனாலதான் பெயர் ஒற்றுமை இருக்கிறது. நிலம்ங்கிற அந்த இந்த புவன நிலத்துக்கு அந்த தத்துவ நிலம் தான் ஆதாரம் என்று சொல்கின்றார்கள். ஆகவே இது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் இந்த நாம அப்போ இப்ப பாக்குறது புவன வடிவான பஞ்சபூதங்களை தான், தத்துவ வடிவான பஞ்சபூதங்களை எப்ப பார்ப்போம், அது மாதிரி நம்ம மெய் வாய் கண் மூக்கு செவி பாக்குது, இந்த மூக்கு செவிங்கிற உறுப்புகளை தான் பாக்குறோம். தத்துவ வடிவான மூக்கு செவி கண் எல்லாம் எப்ப நம்ம பார்ப்போம், எப்ப அறிவோம் இல்லைங்களா. அப்படின்னா அது சிவபெருமானே குருநாதராக எழுந்தருளி வந்து நமக்கு குருவருட்சார்பை கொடுத்து இந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு அந்நியமாக ஆக்கி அப்போ அவர் காட்டுவார். அப்போ தத்துவங்களாக உள்ள பஞ்சபூதங்களையும், தத்துவங்களாக உள்ள மெய்வாய் கண்முகு செவி, அதுக்கப்புறம் உள்ள அந்த கரணங்கள், வித்யா தத்துவங்கள், சுத்த தத்துவங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் நம்மின் வேறாக அறிவோம். இப்ப தத்துவ கூட்டத்தோட நாமும் ஒண்ணு ஒன்னா கிடந்து உள்ள கிடந்து என்ன பூரணன்னு ஒரு தத்துவங்கிற நிலையில இருக்கிறோம். இப்ப நம்மள தத்துவங்களை நாம பிரித்து அறிய முடியாது, நம்மின் வேறாக அறிய முடியாது. செய்திகளாக கருத்து மூலமாக நாம் அறிந்து கொள்றோம். அனுபவத்தில் அறிவது வந்து சிவபெருமான் குருவா வரணும், மணிவாசகருக்கு வந்த மாதிரி அந்த நிலைக்கு நாம உயர வேண்டும். இப்படி உயரும் போதுதான் சிவ புண்ணியங்களை சிவ வழிபாடை செய்வதன் மூலமும், தோத்திர சாத்திரங்களை எல்லாம் சிந்தனை செய்வதன் மூலமும் கண்டிப்பாக அந்த நிலைக்கு நம்ம சுவாமி இதை செய்ய வச்சு உயர்த்துவது அவர் தான், நம்மகிட்ட ஒன்றும் ஒன்றும் இல்லை. அப்படி உயர்த்துவார், அப்போ அவரே குருவாக எழுந்தொழி வருவார். நம்மின் வேறாக தத்துவங்களே அவர் நமக்கு காட்டுவார். அப்ப அதுதான் தசகாரிய அனுபவம் தொடங்குதுன்னு அர்த்தம். தத்துவ தரிசனம் என்பார்கள், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம். இதுலதான் அந்த 36 தத்துவங்களையும் நாம் அறிகின்றோம். இப்போ நூல் மூலமாக அறிந்து கொள்கிறோம். சரி, அகத்தே இருந்து கொண்டு என்ன செய்கின்றன என்று சொன்னால், செவி நாசி கண்ணா மெய் முறையால் ஐம்பொறிகளுக்கு இவை பற்றுக்கோடாக இருக்கின்றன பஞ்சபூதங்கள். ஐம்பொறிகளை சொல்லும் போது எப்படி சொல்லணும், போன பாடல தான் பார்த்தோம். முதல்ல செவி, அப்புறம் மெய் தான் சொன்னாங்க. ஆனா இந்த பாடல பாருங்க, செவிக்கு அப்புறம் நாசி சொல்லியிருக்கு. நாசினா மூக்கு. செவி நாசி கண் நா மெய்னு கடைசியில சொல்லியிருக்கு. அப்போ காஞ்சிபுரம் நம்ம தொண்டைமண்டல ஆதீன சாமி 229வது சன்னியானவர்கள் இதற்கு உரை, சிவபிரகாசத்திற்கு எழுதிய உரையிலே சொல்கின்றார்கள். பல பதிப்புகளிலும் இப்படிதான் வந்திருக்கிறது, செவி நாசின்னு சொல்லி. ஆனா உண்மையில பாடம் எப்படி இருக்கணும், செவிக்கு அப்புறம் மெய்ன்னு தான் இருக்கணும். ஏன்னா போன பாடல்லையே செவி துவக்குன்னு சொன்னார் ஆசிரியர், துவக்குங்கிறது மெய்தானே இல்லையா. ஆகவே பஞ்சபூதங்களை சொல்லும் போதும் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் தோற்ற முறையில சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த அதுக்கேத்த முறையில தானே ஞானேந்திரியங்களை சொல்லணும். யாரோ எப்பவோ மாத்தி எழுதி அப்புறம் அதையே அப்படியே எல்லாரும் பதிப்பித்து விட்டார்கள் என்று உரையாசிரியர் சுவாமிகள் அவர்கள் கருத்து தெரிவித்து நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கின்றார்கள். ஆகவே செவி, அப்புறம் மெய், அதுக்கப்புறம் நாம கண், நா, நாசி கடைசியில சொல்லப்படும். மெய்யும் நாசியும் இடம் மாறி விட்டன. சரி, என்ன இந்தவையின் நின்று வரும் ஐம்புலனும் உயிர்தாம் எய்தும் வகை தம்மூருவின் இலங்கியிடும். இந்த ஐம்பொறிகள் தத்தமக்குரிய புலன்களை அறியும்படியாக இந்த ஐம்பொறிகளுக்கு வலிமை செய்திருக்கின்றன இந்த பூதங்கள். கண்ணு உருவத்தை நல்லா காணும்படி நெருப்புங்கிற பூதம் அதுக்கு வலிவூட்டும். செவி நல்லா ஓசையை கேட்கும்படியாக ஆகாயம்ங்கிற பூதம் அந்த செவிக்கு பற்றுக்கோடாக இருக்கும். அப்போ வரிசைப்படி சொல்லணும்னா முதல்ல ஆகாயம் அது செவிக்கு பற்றுக்கோடாக இருக்கும், அறிந்து ஓசையை நல்லா கேட்பதற்கு தூண்டும். அதுக்கப்புறம் காற்று, அது தோல் என்று சொல்லக்கூடிய மெய்க்கு பற்றுக்கோடா இருந்து ஸ்பரிசத்தை நல்லா அறிவதற்கு அது உதவி செய்யும். அதுக்கப்புறம் காற்றுக்கு அப்புறம் என்னது, நெருப்பு. நெருப்பு கண்ணுக்கு பற்றுக்கோடாக இருந்து உருவத்தை நன்றாக காண்பதற்கு துணை செய்யும். நெருப்புக்கு அப்புறம் நீர், அது வாய்க்கு, நாக்குங்கிற வாய்க்கு பற்றுக்கோடா இருந்து சுவையை அறிவதில அந்த நாக்கை ஊக்கப்படுத்தும். அதுக்கப்புறம் நிலம், இது மூக்குக்கு பற்றுக்கோடாக இருந்து மூக்கானது மனத்தை, அந்த மனத்தினை அறிவதற்கு அது ஆதாரமாக இருக்கும். இப்படி அகத்தே இந்த மாதிரி வேலை செய்கிற பூதங்கள் புறத்தேயும் இருக்கின்றன. அதான் புறத்தும் என்று சொன்னார். புறத்து என்ன வேலை செய்கின்றன, அதெல்லாம் சரி, நிலம், நீரு, நெருப்பு, காற்று, இதெல்லாம் வேலை செய்யுது. இந்த ஆகாயங்கிற பூதம் என்ன வேலை செய்யுது, வே இருக்கு ஆகாயம் அவ்வளவுதான். சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டு ஆகாயம்னா என்னன்னா மேல வானத்தை தான் காட்டும் இல்லையா. ஆனா நாமெல்லாம் பெரியவர்கள், நமக்கு தெரியும் ஆகாயம்னா நாம் மேல மட்டும் இல்ல, மேல இருக்கும் ஆகாயம் தான், நம்மை சுற்றி உள்ள வெட்ட வெளி அனைத்துமே ஆகாயம்தான். ஸ்பேஸ் என்று சொல்கிறோம், இந்த வெட்ட வெளி அனைத்துமே ஆகாயம்தான். இப்போ நாம ஆற்காலில் உட்கார்ந்து இருக்கோம், முன்னால மேசை இருக்கிறது, ரெண்டுத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்குது, அந்த இடைவெளி கூட ஆகாயம்தான். சுத்தி இருக்கிற வெட்ட வெளி அனைத்தும் ஆகாயம்தான். ஆகவே இந்த ஆகாயம் என்ன வேலை செய்யுது, அப்படியேதானே இருக்குது அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா இந்த ஆகாயமும் வேலை செய்கிறதுன்னு நல்ல அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் நம்ம ஆகமங்கள்ல. என்ன வேலை செய்யுதான் அப்படின்னா, மற்ற நான்கு பூதங்களுக்கும் இடம் தருவதே இந்த ஆகாயம்தான். என்ன அப்படின்னா, பையன் வந்து பள்ளிக்கூடத்து கிளம்புறான், புக்கு, நோட்டு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறான். அப்புறம் இன்னொரு நோட்டை எடுக்க மறந்துட்டேனே சொல்லிட்டு எடுத்து அதை வைக்க போறான். உள்ள இடமே இல்ல, வைக்க முடியலையே, எதை வெளியே எடுத்து வச்சுட்டு இதை உள்ள வைக்கிறதுன்னு யோசிக்கிறான் இல்லையா. ஏன் ஏன் அந்த நோட்டை உள்ள வைக்க முடியல? அதை உள்ள வைக்கணும்னா அதுக்கு இடம் வேணுமே இல்லைங்களா. பஸ் ரொம்ப அதிகப்படியான கூட்டத்தோட வருது, அப்ப நிக்காம போயிடுறாங்க, இடம் இல்லையா, யாரு எங்க ஏத்துறது, யாருக்கு இடம் இருக்குன்றதாங்க. இப்ப உள்ள கூடுதலா ஒரு பயணி போனோம்னா அங்க இடம் வேணும், அந்த இடம் என்பது ஆகாயம் தானே. ஆகவே எல்லா பொருள்களும் இருப்பதற்கு இடம் அளிப்பது இந்த ஆகாயம். பொருள்களுக்கு மட்டுமல்ல, நிலம், நீர், நெருப்பு, காற்று, அந்த நாலு பூதங்களுக்குமே இடம் தருவது இந்த ஆகாயம் தான். அதான் வந்தடைய இடம் கொடுக்கும் நிரந்தரமாய் வானம் என்று கூறுகின்றார். தண்ணீர் நிரந்தரம்னா இந்த இடத்துல வெளின்னு அர்த்தம், அவ்வளவுதான். நாம வந்து இது நிரந்தரமான வேலையா, நிரந்தரமான பணியா, பர்மனன்ட்ங்கிற அர்த்தத்துல அதை பயன்படுத்துறோம். அந்த அர்த்தத்துல இங்க நிரந்தரம் வரவில்லை. நிரந்தரம் என்று சொன்னால் வெளியாக இருப்பது, ஸ்பேஸாக இருத்தல், வெளியாக இருத்தல், அந்த பொருள்ல வருது. ஆகாயம் வெளியாக விளங்கி மற்ற பூதங்கள் தன்பால் வந்து தங்கி இருப்பதற்கு இடம் கொடுக்கும், அப்படி இடம் கொடுத்தல் தான் ஆகாயத்தினுடைய தொழில். அப்புறம் வாயு, வாயுங்கிறது காற்று, அதன் தொழில் என்ன? மிக சலித்து எவையும் திரட்டும், பொருள்களை சலித்து ஒன்று திரட்டுவது காற்றினுடைய தொழில். காற்று நல்லா எல்லா பக்கமும் சுரண்டு அடிச்சதுன்னா பொருள்கள் எல்லாம் ஒன்று திரட்டிடும். அதுக்கப்புறம் தீயினுடைய தொழில் என்ன? தீ வெம்மை தந்து அவை சுட்டு ஒன்று விக்கும், பொருள்களை வெப்பப்படுத்தி சுட்டு சுடுவதன் மூலம் பொருளை ஒன்று விக்கிறது. அதுக்கப்புறம் நீர் குளிர்ந்து பதமே தரும், நீர் என்ன செய்யும்? குளிர்ந்து பொருள்களை பதப்படுத்தி நீர் விளங்கும். உரத்து தரிக்கும் முந்து தரணிதானே, முந்திய பிரிதிவியானது ஒடுக்க முறையில எண்ணும் போது நிலம் தொடங்கிதான் எண்ணுவோம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு. அதனால அப்போ அது முதல்ல வருது. ஆகவே முந்திய பிரிதிவியானது என்ன செய்யும்? உரத்து தரிக்கும், அதாவது உரத்துனா நிலம் கடினமா விளங்கும். கடினமாக விளங்குவது எதுக்கு? எல்லா பொருளையும் அது தாங்கி இருப்பதற்காக தான். அப்பதான் அதோட தொழில் அது செய்ய முடியும், கடினமா விளங்கி தாங்குது. இன்னும் அறிவியலாளர்கள் சொல்கின்றார்கள், இந்த நிலத்துக்கு ஈர்ப்பு விசை உண்டு, நிலமாக புவிக்கு புவியீர்ப்பு விசைங்கிறாங்க. புவியீர்ப்பு விசையப்படி வச்சுக்கிட்டாலும் அது மேல, நிலத்து மேல உள்ள எல்லா பொருளுமே அந்த புவியினால், அந்த நிலமாகிய புவியினால ஈர்க்கப்பட்டுதான் அது மேல இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதான் ஒரு சின்ன குழி எதுவும் இருந்தா கூட உடனே அந்த பொருள் குழிக்குள்ள விழுந்துருது. ஏன்னா அந்த புவியினுடைய மையமானது எல்லா பொருளையும் தன்னை நோக்கி ஈர்க்கிறது. அங்க ஈர்த்தாலும் ஈர்த்து என்ன செய்யுது? ஈர்த்து வைப்பதன் மூலம் தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே நிலம் தாங்குதலை செய்கிறது என்ற கருத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. மேலும் அது எவ்வளவுதான் ஈர்த்தாலும் அந்த நிலம் வந்து கடினமாக இருந்தால்தான் அது நல்லபடியா தாங்க முடியும் இல்லையா. அந்த நிலமானது தாங்க வேண்டிய ஒரு பொருள் மென்மையாக இருந்தால் அது பல இவ்வளவு அதிகமான பொருள்களை அது தாங்க முடியாது. ஆகவே நிலம் கடினமானது, எல்லா பொருள்களையும் தாங்கக்கூடியது. நீர் குளிர்ந்தது, தன்னை சார்ந்த பொருள்களையும் குளிர்ச்சியாக்குவது. நெருப்பானது வெம்மையானது, பிற பொருளுக்கும் வெம்மை தந்து சுட்டு ஒன்றுபடுத்தும். காற்று இயங்கும், இயங்குதலை செய்யும், இயங்கும் போது மற்ற பொருள்களையும் ஒன்று திரட்டிவிடும். ஆகாயம் வெட்ட வெளியாக இருக்கும், அப்படி வெட்ட வெளியா இருந்து எல்லா பொருளும் தங்கதுக்கு இடம் தரும். அந்த பொருளின் தன்மைக்கேற்ப, அந்த பூதத்தின் தன்மைக்கேற்ப அந்த பூதங்கள் ஒவ்வொரு வேலையை செய்கின்றன. ஆக இந்த பஞ்சபூத மயமாக நம்ம உலக பொருள்கள்லாம் இருக்குது. அதனாலதான் நம்ம உலக பொருள்களை பௌதிக பொருள்கள்னு சொல்றோம். பூத சம்பந்தமுடையது பௌதிகம், இப்படி வருவதை தத்தீதம்னு சொல்லுவாங்க. இப்ப ஜனக மகாராஜா இருக்காரு இல்லையா, சீதை பிராட்டியார் ஜனக மகாராஜாவோட பொண்ணு. இப்ப ஜனக ராஜாவுடைய பொண்ணுங்கிறதுனால ஜானகின்னு பேர் வந்தது, ஜனகன், ஜானகி இல்லைங்களா. தசரதனுடைய மைந்தனாக ராமன் இருக்கார், தசரதனுக்கு மகனாக இருந்தனால அவருக்கு தாசரதின்னு பேர் வந்தது. இப்படி ஒரு பெயரே அடி ஒற்றி இன்னொரு பெயர் வந்தா அதுக்கு தத்தீதம்னு பெயர். இது வடமொழி வழக்கு, வடமொழியில அப்படி பெயர் வைப்பார்கள். அத மாதிரி பூதம், ஐம்பூதங்கள் சம்பந்தப்பட்ட பொருள்கள், ஐம்பூத உலகத்திலே இருக்கிற பொருள்கள், அதனால அந்த பொருள்களுக்கு பௌதிக பொருள்கள்னு பெயர் வந்தது. அதனால ஐம்பூதங்கள் பற்றிய அந்த பொருள்களின் பண்புகளை சொல்ற பாடத்துக்கு பௌதிகம்னு பெயர் வந்தது. இப்ப இயற்பியல் என்று அதை நம்ம தமிழ்ல வழங்குகிறோம், பிசிக்ஸ் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றாங்க. பழைய பேர் என்னன்னா நம்ம தமிழ் மீடியத்திலே பழைய பேரு பௌதிகம் என்பது. பௌதிகம் என்றால் பூத சம்பந்தமானது, பூதம் பௌதிகம் என்று தத்தீத பெயராக இப்படி இருக்கின்றது. ஆக பஞ்சபூதங்களின் தொழிற்பாட்டை இந்த பாடல நம்ம பார்த்தோம். அப்போ பஞ்சபூதங்கள் புறத்தே இருக்கின்ற பூதங்கள் மட்டுமல்ல உடம்பிலும் இருக்கின்றன. ஆகாயம் செவிக்கு பற்றுக்கோடாக விளங்கி அது அந்த செவியினுடைய அந்த அறிதலை செய்வதிலே செவியை ஊக்கப்படுத்துகிறது. அதே மாதிரிதான் காற்று தோலுக்கு பற்றுக்கோடாக விளங்குகிறது, நெருப்பு கண்ணுக்கு பற்றுக்கோடாக விளங்குகிறது, நீர் வாய்க்கு பற்றுக்கோடாக விளங்குகிறது, நிலம் மூக்குக்கு பற்றுக்கோடாக விளங்குகிறது. இப்படி அகத்தே இருந்து இந்த பூதங்கள் வேலை செய்கின்றன. அகத்தே இருக்கிற பூதங்களுக்கு ஆதாரமாக இருப்பது தன்மாத்திரைகள். அதனால தன்மாத்திரையின் தொழில் அதுல அடங்கிடுதுன்னு அதனாலதான் சொன்னேன். அகத்துல தன்மாத்திரைகள் தான் இருக்கு. இப்ப ஆகாயம் அகத்துல இருக்குன்னா சத்த தன்மாத்திரை தான் அந்த ஆகாயத்தை தாங்கிக்கிட்டு இருக்கு. அகத்துல சத்த தன்மாத்திரையில ஆகாயம் இருந்து கொண்டு இந்த செவியினுடைய வேலையை செய்வது அதை ஊக்கப்படுத்துது. அதே மாதிரி பரிசு தன்மாத்திரையில காற்று இருக்கு, அது தோலுக்கு ஆதாரமா இருக்கு, பற்றுக்கோடா இருக்கு. அது மாதிரி உருவ தன்மாத்திரையில நெருப்பு இருக்கு, கண்ணுக்கு பற்றுக்கோடா இருக்கு. ரச தன்மாத்திரையில நீர் இருந்து வாய்க்கு பற்றுக்கோடா இருக்கு. கந்த தன்மாத்திரையில நிலம் இருந்து மூக்குக்கு பற்றுக்கோடா இருக்குது என்று நாம் இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டுமாக. இப்படி ஐம்பூதங்கள் இது தொழில்களை இந்த பாடலிலே சொன்னா அகத்துல இப்படி தொழில் செய்து புறத்துல இப்படி நிலம் எல்லா பொருளையும் தாங்குகிறது, நீர் குளிர்ச்சிப்படுத்துகிறது, நெருப்பு சுட்டு ஒன்றுவிக்கிறது, காற்று பறந்து சலித்து திரட்டுகிறது, ஆகாயம் எல்லா பொருளுக்கும் இடம் கொடுக்கிறது என்று புறத்தையும் அவை செய்யும் தொழில்களை குறிப்பிட்டார். ஆக இந்த பாடலோடு தத்துவங்களுடைய தொழிற்பாடு முடிவடைகிறது. ஆக மூன்று வகையான தத்துவங்களை இங்கே குறிப்பிட்டுள்ளார். சுத்த தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள். இவற்றை வேறு ஒரு பெயரிலே சொல்கின்றார். சுத்த தத்துவத்தை சுத்த தத்துவம் தான் சொல்றார். வித்யா தத்துவங்களை சுத்தாசுத்தம் என்று குறிப்பிடுகின்றார். பிரகிருதி தத்துவங்களை அசுத்த தத்துவங்கள் குறிப்பிடுறார். சுத்த தத்துவங்கள் ஐந்து, சுத்தாசுத்த தத்துவங்கள் ஏழு, அசுத்த தத்துவங்கள் 24, அவற்றை எண் மூன்றுன்னு சொல்றாரு. எண் மூன்றுனா எண் மூணு 24 என்று இப்படி இவை ஆக எல்லாத்தையும் கூட்டுனா 5, 7, 24 கூட்டுனா 36 வரும். இந்த 36 தத்துவங்களோடு உயிரானது சேர்ந்திருந்து அது தன்னையும் தலைவனையும் உணராமல் மயக்கமுற்று அதனால பல பிறப்பு இறப்புகளிலே அந்த உயிரானது ஈடுபட்டு வருந்துகின்றது. இந்த உயிரானது அப்படி ஒரு பிறப்பிலிருந்து மற்றொரு பிறப்புக்கு போகும் பொழுது அது எடுத்த உடலை விட்டுவிட்டு புதிய உடலை பெறும்போது அதற்கு மூன்று வகையான உவமைகள் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு காரணம் பற்றி என்னவென்றால், பாம்பு தோல் உரித்தல், முட்டையிலிருந்து குஞ்சு வெளிப்படுதல், அப்புறம் கனவு, கனவிலிருந்து நனவுக்கு வருதல் என்று இப்படி ஓமைகள் சொல்லப்படுகின்றன. சித்தியாரில் சொல்லப்படுற ஓமைகள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே ஓமைகள் இங்கேயும் சொல்லப்படுகின்றன. கனவிலிருந்து நனவுக்கு வருதுன்னு சொன்னேன், அதை விட நனவிலிருந்து கனவுக்கு போதல் அதுதான் பொருந்தும். நனவிலிருந்து கனவுக்கு போதல், விழித்துக் கொண்டிருக்கிறோம், அது நனவு நிலை. நனவு என்பது வேறு, நினைவு என்பது வேறு. நனவு என்பது விழிப்பு நிலை, கனவு நனவாக வேண்டும்னு தான் சொல்லணும். அதான் சரியானது. கனவு நினைவாக வேண்டும் என்று சொல்வது சரியில்லை. கனவு நனவாகணும் சொல்லணும். நனவுன்னா விழிப்பு நிலை. கனவு என்பது உறக்கத்திலே, ஆனா ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாமல் அதுல ஏதாவது சில நிகழ்ச்சிகளை கண்டுகொண்டிருத்தல், அது கனவு, அதை சொப்பனம் என்பார்கள். நனவிலிருந்து கனவுக்கு மாறுவது போல, பாம்பு தன் தோலை உரித்து போவது போலவும், முட்டையிலிருந்து அந்த பறவை வெளிப்படுவது போலவும், நனவின் கண் கண்டவற்றை கனவு நிலையிலே மறந்து விடுவது போலவும், இப்படிதான் ஒரு பிறவியிலிருந்து மறுபிறவிக்கு உயிர் மாறுகின்ற அனுபவம் இருக்குது. இப்படி உயிரானது தன்னுடைய வினைக்கு ஈடாக இந்த உலகத்திலே மறுபடி பிறக்கலாம், அல்லது சொர்க்கத்துக்கு போகலாம், அல்லது பெரிய பெரிய பாவங்கள் இருப்பின் நரகத்துக்கு போகலாம். இப்படி சொர்க்க நரகங்களுக்கெல்லாம் சென்று விட்டு அங்கு பெரிய இன்ப துன்பங்களையும் அனுபவித்து விட்டு எஞ்சியுள்ள கண்மங்களும் நிறைய இருக்கின்றன, அவற்றை தீர்ப்பதற்கும் இந்த பிறவியிலிருந்து தன்னை ஒய்வித்துக் கொள்வதற்காக அதற்கு ஏற்ற சமய நெறியிலே நடப்பதற்கும் இந்த உலகத்தில் வந்து பிறந்தாதான் முடியும். சொர்க்க நரகங்கள்ல அனுபவம் தான் மிகுதியா இருக்கும்,